والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن افترى على الله كذبا أو قال أوحي إلي ولم يوحى إليه شيء، ومن قال سأنزل مثل ما أنزل الله، ولو ترى إذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم وأخرجوا أنفسكم اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق وكنتم عن آياته تستكبرون. صدق الله مولانا العظيم. وقال تعالى: ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்தின் 23 வருட காலத்தில் இந்த உம்மத்தின் பல ஹைர்களை இந்த உம்மத்து அடையக்கூடிய பல நலவுகளை முற்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய அபாயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். ரபியுனில் அவ்வளுடைய மாதம் கடந்து ரபியுனிஸ்தானி ரபியுல் ஆகருடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. சென்ற மாதம் ரபியுனில் அவ்வளுடைய மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃபாத்தான மாதம். நபி அவர்கள் பிறந்ததும் மரணித்ததும் ரபியுல் அவ்வளுடைய மாதத்தில். இந்த மாதத்தை கத்முல் நபுவத்துடைய மாதமாக பிரகடனப்படுத்தி நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இலங்கையில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளிலும் அநேகமானவர்கள் இறுதி நபித்துவத்தை வலியுறுத்தி ஜும்மா பிரசாங்கங்கள் நடத்தி வந்ததை பலரும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபித்துவத்தின் காலத்தில் மிகவும் எச்சரிக்கையாக முற்கூட்டியே இந்த உம்மத்துக்கு வழி தவறி விடாமல் இருக்க இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் முற்கூட்டியே பல விஷயங்களை தெளிவாகவும் உறுதியாகவும் ஆதாரப்பூர்வமானதாகவும் முன்வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எதை சொன்னார்களோ உம்மத்து ஒவ்வொரு காலமும் அதை அனுபவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சோதனைகளை நாம் எல்லா காலத்திலும் முன்னோக்கி இருக்கிறோம். தீனுடைய விஷயங்களை பாதுகாப்பதற்கு தன்னுடைய உம்மத்தில் ஒவ்வொருவருடைய பொறுப்பென்பதாகவும் அத்தோடு உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் அனந்தரக்காரர்கள் நபியுடைய வராசத்து சொத்தில் பங்குள்ளவர்கள் தகப்பனுடைய சொத்தில் பங்கிருப்பது போன்று நபியுடைய நுபுவத்துடைய இல்மில் நபியுடைய வாழ்க்கையில் நபியுடைய சுன்னாக்களில் ஹதீஸ்களில் அனைத்தையும் உம்மத்துக்கு ஒப்படைப்பதில் எல்லா காலத்திலும் உலமாக்கள் பெரும் பணிபுரிந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் கிரந்தத்தை சஹீஹ் புகாரி என்ற இந்த கிரந்தத்தை எழுதுவதற்கு காரணமாக அமைந்ததே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அன்பும் ஒரு அஜமி வம்சத்தை, அதுவும் மஜூசி வம்சத்தை சேர்ந்திருந்த போதிலும் இந்த பாரிய பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு மேலான நபியுடன் இருந்த தொடர்பும், அத்தோடு அல்லாஹ் அவர்களை இந்த பணியை நபியுடைய ஹதீஸை பாதுகாப்பதற்கு பயன்படுத்த போகிறான் என்ற ஒரு முன்னறிவித்தலும் அவர்களுக்கு இதற்கு காரணமாக அமைந்திருந்தது. 600,000 ஹதீஸ்களை பாடமாக்கி அசஹுல் கிதாபி பாத கிதாபில்லா மாதா தாதிமிஸ் சமா, உலகத்தில் மக்களால் ஒன்று திரட்டப்பட்ட ஆக சிறந்த ஒரு கிரந்தம் என்ற அந்த பெயரை இமாம் புகாரி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். இதுபோன்று ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஒவ்வொரு காலத்திலும் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய அபாயங்கள், அதனால் உம்மத்து வழித்தவறி போய்விடும் என்ற இந்த காரணத்தினால் பல விடயங்களை பயான் செஞ்சிருக்கிறார். பின்னால் வந்த சஹாபாக்களும் அதை எடுத்து மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யுத்த காலம் பத்ரிலிருந்து ஆரம்பித்து தபூக் வரைக்கும் பல யுத்தங்கள் நடைபெற்றது. அந்த யுத்தங்களின் சஹாபாக்களுடைய ஷஹாதத்துடைய எண்ணிக்கை அது 292 என்றுதான் வர்ணிக்கப்படுகிறது. 292 எண்ணிக்கையில தான் சஹாபாக்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள். மொத்த 10 வருட யுத்தத்தின் முடிவை காணும் பொழுது 1019 என்றுதான் சொல்லப்படுகிறது. 1019 மொத்த காபிர்கள் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட ஷஹீதான எண்ணிக்கை. இது ஜிஹாத் என்ற பெயரில் உலகம் தவறாக புரிந்து கொண்டிருக்கும் அந்த விடயத்துக்கு நேர்மாற்றமான ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறது. இன்று டெரரிசம், டெரரிஸ்ட் என்ற பெயரில் யார் தீவிரவாதிகள் இல்லையோ அவர்களையும் அநியாயமாக கொண்டு குமிப்பது, அது போன்ற விடயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே அனுமதிக்கவில்லை. அதுக்கு நபியிடத்தில் அனுமதி கிடைக்கவும் இல்லை, நபி அவர்கள் அதுக்காக வரவும் இல்லை. ஆனால் வேற சகோதரர்களை பெரியார்களே, 10 வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போராட்டத்தில் இஸ்லாத்தை முன்வைப்பதற்கு அவர்கள் முன்வைத்த பல பணிகளில் சஹாபாக்களுடைய ஷஹாதத்தை 292 தான் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயினுடன் இந்த உம்மத்துக்கு வந்த ஒரு பயங்கரமான சோதனை தான் முசைலமா கத்தாப். நபியுடைய காலத்தில் யமன் பகுதியில் தானும் ஒரு நபியாக தன்னை பிரகடனப்படுத்தினார். இந்த முசைலமா கத்தாப் என்பவனுடன் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த போரில், அந்த யுத்தத்தில் சஹாபாக்கள் 1200 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த விஷயத்தை கொஞ்சம் நுணுக்கமாக கவனித்துக்கெடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்களோட யுத்தம் செய்த காலத்தில் மொத்த முஸ்லிம்கள் காபிர்கள் அனைவர்களும் 10 வருட காலத்தில் ஷஹீதாகி கொல்லப்பட்டதன் எண்ணிக்கை 1019 மாத்திரம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு தன்னை ஒரு நபி என்று வாதிட்டுக் கொண்டு முசைலமா கத்தாப் என்ற ஒருவன் யமனில் தோன்றி அவனுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிய அந்த ஜமாத்தில் அவர்கள் செய்த அந்த ஜிஹாதில் முஸ்லிம்கள் மாத்திரம், அதில் காரிகள், ஹாபிஸ்கள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள் 800 பேர், மொத்தம் 1200 சஹாபாக்கள் அதில் ஷஹீதாகினார்கள். அப்படின்னா இறுதி நபித்துவம், நபிக்கு பிறகு நபி ஒன்று வர முடியாது என்ற இந்த நம்பிக்கையை யாரும் தவறாக முன்வைக்க முயற்சி செய்தால்
அதற்கு எதிராக எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இதனால்தான் சென்ற மாதத்தை கதமுல் நுபுவத்துடைய மாதமாக பிரகடனப்படுத்தி இந்த நாட்டு முஸ்லிம்களை உலமாக்களுடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் உலமாக்கள் இந்த விஷயத்தை கவனத்துக்கு எடுங்கள். ஒரு சகோதரர் சொல்கிறார், அகதியா அகமதியா இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் விளங்குதில்லை. அகதியா என்பது ஒரு பாடசாலை, ஞாயிற்றுக்கிழமைகளில் முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சேவை. அகமதியா என்பது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேர். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது என்று சொல்லிட்டு சொல்கிறார், என்னுடைய தகப்பனார் 40-50 வருஷத்துக்கு முன்பு அகமதியாவை சேர்ந்த ஒருவர் வீட்டுள்ளுக்கு வருவதாக இருந்தாலும் அவருக்கு வீட்டுள்ளுக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். நீ ஒரு முஸ்லிம் அல்ல, அதனால உன் வீட்டுள்ளுக்கு நான் எடுக்க முடியாது. இது என்ன ஆச்சரியம், பௌத்தர்கள் எங்கட வீட்டுக்குள்ள, இந்துக்கள் எங்கட வீட்டுக்குள்ள, கிறிஸ்தவர்கள் எங்கட வீட்டுக்குள்ள, நாங்க கிறிஸ்தவர்களுடைய வீட்டில், பௌத்தர்களுடைய வீட்டில், இந்துக்களுடைய வீட்டில் பல விஷயங்களுக்கும் கலந்து கொள்கிறோம். வியாபார குடுக்கல் வாங்கல், திருமண வைபவங்கள், கவலை துக்கமான கஷ்டங்கள், கஷ்டமான நிலைமைகள், ஒரு மையத்துக்கும் கலந்து கொள்வதற்குரிய காட்சிகளை அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இந்த அஹ்மதியா என்று சொல்லக்கூடிய ஒருவரை மாத்திரம் ஏழைப்படி ஒதுக்குகிறோம் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அவ இந்த அஹ்மதியா என்பது ஒரு இஸ்லாமிய பெயர், அதுவும் நபி அவர்களுடைய அஹ்மத் என்ற பெயருடைய அஹ்மதியா என்ற இந்த ஒரு கொள்கை உள்ளவர்களை ஏன் நீங்கள் இப்படி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை எங்களுடைய உள்ளத்தில் தோண்டலாம். இன்றைய ஜும்மா அஹ்மதியாவை விளங்குவதாகத்தான் அமைய வேண்டும். மிக குறுகிய நேரத்தில் பலதையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. நிதானமாக ஒவ்வொருவரும் இதை கிரகித்தால்தான், அந்த சஹாபாக்கள் நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு 1200 பேர் தன்னை ஷஹாதத்துக்கு முன்வைத்து அந்த இறுதி நபித்துவத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு நான் ஓதிய குர்ஆனுடைய சூரத்துல் அஹ்சாப் 33வது சூரத்து 40வது அத்தியாயம், மா கான முஹம்மது அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹி வகாத்தம நபியின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆண்களின் யாருடைய தந்தையாக இருக்கவில்லை. ஆண் மகன் முதிர்ந்த வயதுள்ள ஒரு ஆணுடைய தந்தையாக அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் இறுதி நபிமார்களின் முத்திரையாகவும் இறுதி நபியாகவும் என்ற சூரத்துல் அஹ்சாப் 33வது சூரத்து 40வது திருவசனம் மிக தெளிவாக எடுத்து காண்பித்திருக்கிறது. இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மீது, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை 98 ஆயத்துகள், குர்ஆனுடைய 98 ஆயத்துகள் உறுதிப்படுத்துகிறது. இந்த 33வது சூரா சூரத்துல் அஹ்சாப் 40வது திருவசனம் நபி இறுதி நபி என்பதை மிக உறுதியாக சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு 98 ஆயத்துகள் இந்த நபித்துவம் இறுதி நபித்துவம் தான் என்பதை மிக தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு நபி ஒன்று வர முடியாது என்பதை அந்த மின்னி ஹாரூன் மூசா உலகில்லா நபிய பாபி அலி, நான் உங்களை தபூக்குடைய யுத்தத்தில் விட்டுட்டு போகிறேன், மூசா ஹாரூனை விட்டுட்டு போனது போல, ஆனா எனக்கு பிறகு நபி இல்ல. மூசாவுக்கு பிறகு ஒரு ஹாரூன் நபியாக இருந்திருக்கிறார். மூசாவுடைய காலத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்திருக்கிறார்கள். ஆனா அலி ஒரு சஹாபிதான், அலி ஒரு மருமகன் தான், அலி ஒரு கலீஃபா தான் ரதியல்லாஹு அன்ஹு, அவர்கள் ஒரு நபி அல்ல என்பதை நபி அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அஹ்மதியாக்கள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அகமதியாக்கள் பத்திரிகையில வரலாம், டிவியில வரலாம், திருமணம் பேசியவங்களுக்கு வரலாம், நீங்க கல்யாணத்தை முடிச்சு அவங்க குமரிகளை கொடுத்து விடலாம், இது என்ன சின்ன பிரச்சனை தானே என்று அகமதியாவை சேர்ந்த ஒருவருக்கு நீங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துடலாம். அவங்க கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்திலையும் தன் அகமதியா என்றும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். கொஞ்ச நாள் போக்குலதான் உங்களுக்கு தெரியும் இவர் அகமதியாவை சேர்ந்தவர், இவர் அகமதியத்தை சேர்ந்தவர், இவர் இன்னொரு பாஷையில் மிர்சாயத்தை சேர்ந்தவர் என்பது உங்களுக்கு பிந்துதான் தெரிய வரும். பிந்தி தெரிய வரக்கூடிய நேரத்தில் ஒன்று மகளுக்கு பல குழந்தைகள் அல்லது மகளுக்கும் அந்த மருமகனுக்கும் இடையில உறவு மிக நெருங்கிய பாசம் உள்ளதாக, உங்களோட குடும்பமும் அந்த குடும்பமும் ஒரு இணங்கிய குடும்பம் உள்ளதாக மாறியிருக்கும், அந்த நேரத்தில் பிரிய முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு நீங்க வர, அவரோ இஸ்லாத்தை விட்டு அப்புறமானவராக இருக்க ஒரு பௌத்தரை விட, ஒரு இந்துவை விட, ஒரு கிறிஸ்தவரை விட, அவர் யூதனை விட மோசமானவராக இருக்க அவருக்கு உங்களுடைய மகளை நீங்கள் கொடுத்திருக்கும் பொழுது இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது என்பதை எச்சரிப்பதற்காக தான் அகமதியாக்களை பற்றி தான் இன்றைய இந்நாட்டுடைய 200-2000 மஸ்ஜிதுகளிலும் சும்மாவாக இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு எல்லா மஸ்ஜிதுகளிலும் இதே அகமதியாக்கள். உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை மற்ற பாஷையில் சொல்லாமல் அகமதியா அகமதியா என்றே சொல்லி வருகிறேன். உள்ளத்தில் பதிய வையுங்கள். வரக்கூடிய வாரத்தில் செமிபைனல் நடக்க போகுது என்றே சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும், இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கும் தெரியும், இந்துக்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், படிக்கக்கூடியவருக்கும் தெரியும், படிக்காதவருக்கும் தெரியும், எளிது வாசிக்க தெரியாதவருக்கும் தெரியும். ஸ்ரீலங்கா உடைய டீமும் இதில் வந்துவிட்டது என்பதும் எல்லாருக்கும் தெரியும், எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறது என்பதும் தெரியும். இது போல இதைவிடவும் அதிகமாக அகமதியாக்கள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சும்மாவின் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு யாரும் சம்சம் என்று தண்ணீரை பேர் சொல்லாம அல்லது பேர் சொல்லி இந்த டக்கில் உள்ள ஒரு தண்ணீர் எடுத்து சம்சம் தண்ணீர் என்று தரும் பொழுது உங்களோட வாயில வைக்கக்குள்ளே சில நேரம் அனுபவம் உள்ளவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இது சம்சம் தண்ணீர் இல்லை. ஆனா அதே நேரத்தில் ஒரு சம்சம் என்ற பாட்டில் இப்ப லேபிள் அடிச்சே வருது, சவுதியில ஏர்போர்ட்ல சம்சம் என்று பேக் பண்ணியே சின்ன பாட்டில் அது 500 மில்லிகிராம் 1000 மில்லிகிராம் இந்த அளவு தண்ணீரை விற்கிறாங்க. ஒருவர் அந்த பாட்டில கொழுந்து உங்களுக்கு தருகிறார், நீங்க எடுத்து அதை குடிக்கிறீங்க, ஆனா அதை குடிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்குது இது வைன் கலந்திருக்குது. தண்ணீருக்கும் வைனுக்கும் வித்தியாசம் விளங்குவாச்சா? வெறுமனே லேபலை பார்த்துட்டு நீங்க வாங்கிடுவீங்களா? அப்படிப்பட்டவங்களா நாங்க? வெறுமனே லேபல் ஜம்ஜம் வந்துச்சு ஆனா வாயில வச்சு குடிக்க கூட அது கொஞ்சம் போதை உண்டாக்குறது போல விளங்குது, அது இன்டாக்சிகேட்டட், அது 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 மனிதன மயக்கத்தை ஏற்படுத்துது அல்லது ஏதோ ஒரு வாசம் ஒன்று தருகிறது என்று சொல்லும் பொழுது உடனடியாக ஒரு முஸ்லிம் இது சம்சம் இல்லை என்றது அது நல்ல புரிந்து கொள்ள முடியுமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். லேபிள் சம்சம் அதுக்காக வேண்டி பணம் கொடுத்து வாங்கினேன், ஆனா உள்ளுக்குள்ளது வேறொன்று, இப்ப நான் எந்த காரணத்தை கொண்டு இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது போலதான் அஹமதியா என்ற லேபல்ல இஸ்லாம் என்ற சம்சம் உங்களுக்கு தரப்பட்டு சென்றா நீங்க உடனடியாக விளங்கிக் கொள்ளணும் இது இஸ்லாம் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த சும்மாவை உங்களுக்கு நாம் அகமதியாக்கள் என்றால் என்ன என்பதை உறுதிப்படுத்துவதற்குரிய சும்மாவாக ஆக்கியிருக்கிறோம். மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, இதை பல ஜும்மாக்களில் கேட்டிருக்கிறீர்கள், பல சம்பந்தம் புரிந்திருக்கிறீர்கள், திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தும் பொழுதுதான் மறதி இல்லாமல் இருக்கும். இதை காதியானிகள் என்றுதான் எங்களுடைய பாஷையில் நாங்கள் பேசி வருகிறோம், ஆனால் அவர்கள் காதியானிகள் என்று உங்களிடத்தில் வந்து பேச மாட்டார்கள், அவர்கள் அகமதியா என்றுதான் வருவார்கள். அதனாலதான் இந்த மஸ்ஜிதில் தொங்க வைக்கப்பட்டிருக்கும் அழகான ஒரு நோட்டீஸ், இது பப்ளிக் நோட்டிபிகேஷன் என்ற அடிப்படையில் ரெசல்யூஷன் ஆஃப் நேஷனல் கன்வென்ஷன் ஆன் டிஃபெண்டிங் ஆஃப் ஃபைனல் ஆஃப் ப்ரொபர்ட்ஹுட் என்ற தலைப்பில் வெளியானது. சென்ற மாதம் 17ஆம் தேதி இந்த நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு வரலாறு கண்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இறுதி நபித்துவத்தை காப்பதற்குரிய ஒரு தேசிய மாநாடாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு தீர்மானம். இதில் இந்நாட்டுடைய 140 மேற்பட்ட மதரசாக்கள் அல்ஹம்துலில்லா எந்த கருத்து வேற்றுமையும் இல்லாமல் யூஎம்பியாக இருக்கலாம், இந்த ரூலிங் பார்ட்டியாக இருக்கலாம், முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், சேவிபியாக இருக்கலாம், அனைத்து 24 பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் ஒன்றுபட்டு இந்நாட்டுடைய தலை சிறந்த புத்திஜீவிகள், தலை சிறந்தவர்கள், படித்தவர்கள் சுமார் 700 பேர் ஒன்று சேர்ந்து அனைவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் தான் அஹமதியாக்கள், மிர்சாயாக்கள், காதியானியாக்கள். மூணு பேர்ல வரலாம், அஹமதியாக்கள், மிர்சாயத் அல்லது காதியானிகள், இவர்கள் காஃபிர்களே என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து இந்த தீர்மானம் மசூதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. தாராளமாக இந்த வடிவத்தில் ஜமீத்துல்லமா இதை வெளியிட்டிருக்கிறது, விநியோகிக்கலாம், நீங்கள் எடுத்து தாராளமாக இதை முஸ்லிம்களுடைய காதுகளுக்கு எட்டும் விதத்தில் இதை செய்வது 1200 சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள் நபியுடைய இறுதி நபித்துவத்தை பாதுகாப்பதற்கு. நாங்கள் நீங்க யாரும் ஜிஹாத் செய்யுங்க, போர் தொடங்க, சண்டை செய்யுங்க என்று சொல்லல, உங்களுக்கு நாங்கள் சொல்றது ஒரே ஒரு விஷயம், இதை புரிந்து கொள்ளுங்கள், அமதிசம் என்றால் என்ன என்பதை நல்ல தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், கிரிக்கெட் பைனல் நடக்க போகுது என்பதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது போல, அதை விடவும் அதிகமாக இது ஈமானுக்குரிய விஷயம், ஈமானை பாதுகாப்பது எங்களுடைய கடமை, அதை ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொடுங்கள், வீட்டில் உள்ள மனைவிக்கும், குழந்தைகளுக்கும், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதை மிக உறுதியாக கற்றுக் கொடுங்கள். இந்த நாட்டில் ஆரம்பித்தது நிகம்புகள், அது அதிகரித்தது பசியாலையில், அது தற்பொழுது வேறுண்டிருக்கிறது புலனர்வுகளில், அதனுடைய பிரான்ச் இன்னும் போயிருக்கிறது பானதுரை, அது திருமணம், திருமணம் மூலமாக பார்லிமெண்ட்ல போய் எம்பிஸோட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு டெலிபோன் கால் அங்கு வருது, உங்கள் நீங்க எதுக்கு போயிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பெண்களை நாங்க வந்து கல்யாணம் முடிப்போம் என்ற இப்படியான அச்சுறுத்தலுடைய டெலிபோன் கால்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதனால் இது ஒரு லேசான காரியமாக எடுக்க வேண்டாம். மிர்சா குலாம் அகமத் என்ற பெயருடைய ஒருவன் 1839-40 இந்தியாவில் பிறக்கிறான், காதியான் என்ற பஞ்சாப் மாநிலத்தில் அவன் பிறக்கிறான், அந்த ஊர் பஞ்சாபில் இன்றும் இருக்கிறது. இந்த காதியானில் பிறந்த இவன் படிப்படியாக ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்றையும் பேச ஆரம்பித்தான். ஒரு சாதாரண ஆங்கிலர்களுடைய ஒரு ஆபீஸுடைய கிளாக்காக இருந்த இவர் ஒரு காலத்தில், நான் ஒரு முஜத்தி, நான் மார்க்கத்தில் ஒன்றை புதுப்பிக்க வந்தவன் என்றார். ஒரு காலத்தில் வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், நல்ல வழங்கிக் கொள்ளுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் விடயமாக பல ஜும்மாக்களை நாங்கள் ஓதிருக்கிறோம், அறிவித்திருக்கிறோம், நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், இன்னும் வரல, இதுதான் எங்களுடைய நம்பிக்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், திரும்ப இறங்குவார்கள், இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இந்த மனிதர் என்ன செய்தார், தன்னை ஒரு நேரத்தில் ஈசா என்று சொன்னார், இன்னொரு நேரத்தில் மஹ்தி என்று சொன்னார், இன்னொரு நேரத்தில் நான் ஒரு பெண்ணாக மரியமாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார், சில நேரத்தில் தன்னை ஆதம் என்றார், தன்னை நூஹ் என்றார், தன்னை மூசா என்றார், தன்னை யூசுப் என்றார், இப்படி புலம்பி 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 இறுதியாக 1901 தான் ஒரு நபி என்று வாதிட்டார். 1908 மே மாதம் 26 திகதி இவருடைய மரணம் ஏற்படுகிறது. 1908 மே மாதம் 26 திகதி மரணிக்கிறார். அந்தண்டைக்கு காலையில் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக ரசூலாக மே ஏக் ரசூல் பனா கே அல்லாஹ் கி தரஃப் சே பேஜா கயா ஹூன், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று இவர் தன்னை ஒரு ரசூலாக பிரகடனப்படுத்துகிறார். இவருக்கு பைத்தியம் என்று சொல்கிறதா, இவருக்கு என்ன என்று சொல்வது என்று தெரியவில்லை. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அல்லவா, தாய கொண்டவனுடனும் பலரும் சேர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது அந்த ஸ்கூல்ல யூனிவர்சிட்டியில பலரையும் சுட்டு குமித்தவனுடனும் அவனும் உயிர் வாழ்ந்திருந்தா அதையும் சரிந்து சொல்வதற்கும் பலரும் சேர்ந்திருப்பார்கள். இதுதான் உலகம். இதையும் பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய சிறிய குறுகிய அனுபவத்தின் மூலமாக நாம் தெரிந்த ஒரு விடயம்தான், இந்நாட்டில் இப்படியான ஒரு தீர்மானம் எல்லோரும் ஒன்றுபட்டு எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் இல்லாமல், முஸ்லிமுடைய அது மதரசாக்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், அது பார்லிமெண்ட் எம்பிஸாக இருக்கலாம், எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரே இடத்தில் வந்து ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டதை இது ஒரு வரலாறாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த மிர்சா குலாம் அகமதை எதிர்த்த உலமாக்கள் அன்றிருந்து இன்று வரைக்கும் பெரிய போராட்டங்களை செய்திருக்கிறார்கள். 1840 பிறந்த இவன் 1860-65 இருந்து தன்னை ஒவ்வொன்றாக பேச ஆரம்பித்த காலத்தில் இருந்தே உலமாக்கள் இவனை எச்சரித்து 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 பத்வாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் சுமார் எனக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் 1000 கிரந்தங்கள் இவனுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பெரிய ஆளில் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அது போக இதுவரைக்கும் 1500 மேற்பட்ட கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1974 ராபிதா அலம் இஸ்லாமியா முஸ்லிம் வேர்ல்ட் லீக் 144 உலகத்துடைய பெரும் நாடுகளில் உள்ள பெரும்பெரும் உலமாக்களை ஒன்று சேர்த்து, ஆர்கனைசேஷன்களை ஒன்று சேர்த்து, உம்மத்துடைய இஜ்மா, உம்மத்து ஒன்றுபட்டிருக்கிறதை உலகமே ஒன்றுபட்டிருக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார்கள். 1974 இது ஏப்ரலில் நடக்கிறது மக்காவில். 1974 செப்டம்பர் மாதம் 10 திகதி பாகிஸ்தானுடைய ஒரு தீர்மானமாக, அதுவும் பூட்டோடைய ஆட்சி காலத்தில் யூசுப் பின்னூர் ரஹமத்துல்லாஹி அவர்கள், முஃப்தி மஹமூத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இதை பாகிஸ்தானுடைய ஒரு பில்லாக, ஒரு ஆக்டாக கொண்டு, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு தீர்மானமாக கொண்டு, இவர்கள் காஃபிர்கள் தான் என்று, இவர்கள் சிறுபான்மையினர்கள், இந்த நாட்டில் பௌத்தர்கள் தான் பெரும்பான்மையினர்கள், முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்கள், கிறிஸ்டியன் சிறுபான்மையினர்கள், இந்துக்கள் இரண்டாம் சிறுபான்மையினர்கள் என்று சொல்லப்படுவது போன்று அகமதியாக்கள், மிர்சாய்கள், காதியானிகள், சிறுபான்மையினர்கள், இவர்களுக்கு முஸ்லிம் என்ற ரைட்ஸ் ஒருபோதும் கிடைக்கக்கூடாது, கிடைக்க மாட்டாது. அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்வைத்த இந்த கருத்தை நேருடைய காலத்தில், நேரு காதியானிகளை பற்றி கேட்ட நேரத்தில் மிர்சா குலாம் அகமதை பற்றி அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அழகான ஆங்கிலத்தில் அந்த நேரத்தில் ஒரு கிதாபை எழுதி நேருக்கு முன்வைத்தார்கள். இவர்தான் இந்த மிர்சா குலாம் அகமது. இந்த மிர்சா குலாம் அகமது இப்படியான பொய்யை பேசி பேசி, நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனத்தில் சூரத்துல் அன்ஆம் 93 அத்தியாயம், வமன் அஸ்லம் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹ இலைய ஷை வமன் கால ஸஅன்ஸல மிஸ்லமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் மீது இவன் பொய்யை கற்பனை செய்து, அதை மாத்திரமல்ல தனக்கு வகை வருவதாக கூறி, அல்லது நானும் அல்லாஹ் வகை இறக்குவதை போன்று நானும் இறக்குவேன் என்று யார் சொல்கிறானோ அவனை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். அவனுடைய சக்கராத்தின் முடிவும் எப்படி இருக்கும் என்றும் இந்த குர்ஆனுடைய இறுதி ஆயத்து சொல்லியிருக்கிறது. அல்லாமா சனாவுல்லா அம்ரஸ்தரி, அம்ரஸ்தரில் வாழ்ந்த ஒரு பெரிய ஆலிம் சனாவுல்லா என்று பெயர் பெற்றவர்கள், அவருக்கும் மிர்சா குலாம் அகமது இந்த காதியானிக்கும் இடையில ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் மிர்சா குலாம் அகமது இவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிறகு மரணிப்பேன், நீங்க முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய சனாவுல்லா எனக்கு முன்பு நீ மரணிப்பாய், நான் நல்ல நிலையில் மரணிப்பேன், நீனோ வாந்தி தீரி நோய் வயிற்றோட்டம் இப்படியான நிலைமையில் மரணிப்பாய் என்று மிர்சா குலாம் அகமது ஒரு விவாதம் செய்து ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினார். அல்லாஹ் தஆலா உலகத்தில் பொய்யர்களுக்கு இப்படிதான் தீர்மானம் கொடுப்பதுண்டு. எனது சகோதரர்களை பிரியார்களே, என்ன நடந்தது என்றால், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த சனாவுல்லாஹ் என்ற அந்த ஆலிமை இந்த மிர்சா குலாமுடைய மௌத்துக்கு பிறகு 40 வருஷம் வாழ வைத்தார். இந்த மிர்சா குலாம் 1908 மே மாதம் 26 தேதி காலையில் தன்னை ஒரு ரசூல் என்றும் அவன் உறுதிப்படுத்திக் கொண்டு சொல்லி அல்லாஹ் வயிற்றோட்டத்துடனும் வயிற்றால போகக்கூடிய நிலைமையில் பைலட்டில் அவனுடைய மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இன்று இது பரவிக்கொண்டே போகிறது. லண்டன்ல, ஜெர்மன்ல, கனடால, உலக நாடுகள்ல பெரும் ஒரு சக்தியாக ஏன் இஸ்லாம் அகமதிசம் என்று சொல்லக்கூட தெரியாதவங்க இதுல போய் சிக்கிறாங்க. நான் ஜப்பானுக்கு போனேன், அங்கேயும் பெரிய சென்டர். ஜெர்மனிக்கு போயிட்டு பார்த்தேன், அங்கேயும் பெரிய சென்டர். கனடாவுக்கு போயிட்டு பார்த்தேன், அங்கேயும் பெரிய சென்டர். உலகத்தில் எங்க போனாலும் இவர்களுடைய பெரிய சென்டர்கள் இருக்கிறது. இங்கேயும் பேஸ் லைன்ல, இங்கேயும் நிகம்பலம், இங்கேயும் பசியாலையில பெரிய பெரிய சென்டர்ஸ் அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன், இது ஒரு சுதந்திரம் உள்ள நாடு. ஆனா நாங்களும் சில முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கணும். எங்களை உம்மத்தை நாங்க பாதுகாக்கணும், எங்களை முஸ்லிம்களை பாதுகாக்கணும். அவர்கள் தெரிந்திருக்கணும், ஒவ்வொருவரும் இதை படித்திருக்கணும். அகமதியாக்கள் என்று சொல்லும் பொழுது இது அகதியா அல்ல. அகமதியா என்ற பெயர் முஸ்லிமாக இருந்தாலும் சம்சமுடைய பெயரை போலதான். இது ஹலாலுடைய லேபல் உள்ள வண்டி இறைச்சி விற்கப்படுறது. ஹலால் என்று போடப்பட்டு வண்டி இறைச்சி கொண்டு தந்தால் யாரும் ஒருபோதும் சாப்பிட மாட்டாங்க. அது போன்று ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ரேடியோல 60 வருஷம் 70 வருஷமாக அல்ஹம்துலில்லா உலமாக்கள் பாடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் அவங்களோட மஸ்ஜித் வக்ஃப் போர்டில் பதிவு செய்து இல்ல, அவங்களுக்கு அரசாங்கம் மூலமாக எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இல்ல. ஆனா சமீபத்தில் சில முயற்சிகள் செய்து சக்தி டிவிக்கு வந்தாங்க. இன்னும் பல லட்சக்கணக்கான பலன்களை கொடுத்து எம்டிவிக்கு வந்து அவர்கள் சுவர்ண வாயிலில் காலையில பல நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தாங்க. இவர்களுக்கு உண்டான நடவடிக்கைகள் இப்படிதான் எங்களுக்கு செய்ய முடியும். இதை விடவும் ஒரு முயற்சி எடுக்க நாம் ஒரு களம் இறங்கியிருக்கிறோம். உங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்திருக்கிறோம். பார்லிமெண்ட்டுடைய ஒரு பில்லாக இது வர வேண்டும் என்பதுதான் எம்முடைய உள்ளத்துடைய ஆசையாக. பார்லிமெண்ட் ஒரு பில் உண்டு வரணும். இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இவர்கள் சிறுபான்மையினர்கள். இவர்கள் அகமதியாக்களோ, காதியானிக்களோ, மிர்சாக்கியரோ எந்த பேரும் இவர்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்களையும் புண்படுத்த எங்களுக்கு விட முடியாது என்பதுதான் எங்களுடைய அடுத்த முயற்சியாக இருக்கிறது. இதற்கு உங்களுடைய துவாவும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை வேண்டிக் கொண்டு இந்த கொத்வாவை முடிக்கப் போகிறேன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எங்களுடைய உள்ளத்தில் நபியுடைய அன்பு இருக்க வேண்டும், நபியுடைய பாசம் இருக்க வேண்டும். நபிக்கு எதிராக ஒரு டென்மார்க்குடைய அந்த படம் வந்தது, அதுக்கு எதிராக சத்தம் எழுப்புறது போல, இந்த சோடா போத்தல போல எங்களுடைய காரியங்கள் முடிஞ்சிடக் கூடாது. நாம் ஒரு வைராக்கியத்தோடு செயல்படணும், திட்டம் வைத்து செயல்படணும், முறையாக செயல்படணும். வல்ல அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான அன்பை எங்களுடைய உள்ளத்தில் எல்லாம் போட்டு விடுவாராக. எல்லாம் இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. நாம் ஒவ்வொருவரும் எல்லா தீனை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. நாங்கள் ஒவ்வொருவரும் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடியதாக ஆக்குவாயாக. நபியுடைய இபாதத்துடைய சுண்ணத்தையும் ஆதத்துடைய சுண்ணத்தையும் தாவத்துடைய சுண்ணத்தையும் ஒவ்வொன்றையும் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. எல்லாம் எங்களுடைய பெண்களை, எல்லாம் எங்களுடைய குடும்பங்களை இப்படிப்பட்டவர்களுடைய சூழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பாயாக. எல்லாம் இந்த நாட்டில் எதை கொண்டு நாம் இதை பாதுகாக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நமக்கு ஏற்படுத்தி தருவாயாக. எல்லாம் எங்கள் அனைவர்களுடைய நிம்மதியான ஒரு சூழலை இந்த நாட்டில் ஏற்படுத்தருவாயாக, கண்ணியமான ஒரு சூழலை ஏற்படுத்தருவாயாக, எங்களுடைய மசிதிகளை பாதுகாப்பாயாக, அமைதியான ஒரு நிலைமை ஏற்படுத்தருவாயாக. எல்லாம் எதிர் சக்திகளில் இருந்து முஸ்லிம்களையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பாயாக. வாகர்தாவ் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். அலமதுல்லா.